அன்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களை இன்றும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பிதாவே தந்தை, இயேசுவே ஆவியே தேச்சரவாழனே, அறிவே எனாத்துமாவில் பிதாவே நிரந்தன் தந்தை, இயேசுவே நிரந்தன் ராஜக ஆவியே தேச்சரவாழ
கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் முன் சற்று நேரம் ஜெபம் செய்வோமா?
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவராயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் வல்லவராயிருப்பதனால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருக்க சித்தமானதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய மகிமையின் நிறைவிலும் எங்களையும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த பாதுகாவலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பற்பலமான பிரயாணங்களிலே உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு போதுமானதா இருந்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இன்னமும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு பலன் தந்ததற்காக, ஞானம் தந்ததற்காக, தெளிந்த புத்தியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் விசேஷமாய் நெடுஞ்சாலையிலே வாகனங்களை ஓட்டிச் செல்கிற ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராமே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கவனத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாவலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான விபத்தோ நாச மோசங்களோ இல்லாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரும் கவனமாய் தங்கள் வாகனத்தை செலுத்தக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கனரக இயந்திரங்களை இயக்குகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான பாதுகாவலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்கிற சிறு தொழில் செய்கிற தொழில் அதிபர்களுக்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் தொழிலின் பலவிதமான பணிகளின் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை எங்களோடு இணைந்து படிக்கிற உடைய பிள்ளைகளை பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். தேவையான ஞானத்தை தாரும். தேவையான பொருட்கள் அந்தந்த நேரங்களிலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமக்கு பயப்படும் பயத்திலே அநேகருக்கு நன்மை செய்யும் ஒரு பணியாய் அவர்கள் பணி தொடர கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். சுயாதீனமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். யாரிடத்திலிருந்தும் பிரதிபலனை எதிர்பாராமல் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே பாரத்தோடு கஷ்டங்களின் மத்தியிலேயும் நஷ்டங்களின் மத்தியிலேயும் அயராது உழைக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் உடைய தூய ஆவியின் வல்லமையினாலே இடைகட்டி உம்முடைய கிருபைகளை கொடுத்து அநேகருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படத்தக்கதாக அவர்கள் செய்யும் பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வேதத்தை விட்டு விலகி செல்கிற அநேக பூர்வீக திருச்சபைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை குறைவாய் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி அப்படிப்பட்ட தவறுகளுக்கு காரணமாயிருக்கிறவர்களுடைய இருதயத்திலே உண்மையான ஒரு மனம் திரும்புதலையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் நீர் கொடுத்து திருச்சபைகளை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் புதிய விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிதாய் இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொரு விசுவாசிகளும் உண்மையிலே வளர கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தலும். ரகசிய கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் விசுவாசத்தை வெளியே சொல்ல முடியாமல் எத்தனையோ மாதங்களாய் எத்தனையோ ஆண்டுகளாய் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்து அந்த இடத்திலேயே உன்னத சாட்சிகளாய் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் மனவியாதினாலே பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வருகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். அவர்களை கவனிக்கிறவர்கள் அக்கறையோடும் அன்போடும் உண்மையான கரிசனையோடும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யவும் நீடிய பொறுமையோடு அவருடைய தேவைகளை சந்திக்கவும் கர்த்தர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். எனவும் நீண்ட நேரம் வெயிலில் நின்று பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வெயிலின் அகோரம் அவருடைய சரீரங்களை பாதிக்காதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பணிக்கு செல்லும் பொழுது விசேஷ பலத்தினாலே இடைகட்டும், பாதுகாவலை தாரும். ஆபத்துகள் விபத்துகள் இன்றி பணி செய்து சந்தோஷத்தோடு வீட்டிற்கு வர கிருபை தாரும். அவர்களின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி பணி செய்கிறவருடைய வீடுகளிலே படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். படிக்கக்கூடிய சூழ்நிலையை தாரும், நல்ல ஞானத்தையும் ஞாபகசக்தியும் தாரும். வீட்டிலே ஆண்டவரே உள்ள சூழ்நிலையை கண்டு தங்கள் பணிகளிலே குறைந்து போகாதபடி அவர்கள் முன்னேறி செல்ல நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் தங்கள் படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லையே என்று துக்கப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே, ஏற்ற நேரங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் உமக்குள்ளே சந்தோஷத்தோடும் திருப்தியோடும் பணி செய்து அநேகரை உம்முடைய அன்புக்குள்ளே வழிநடத்தும் கருவிகளாய் வழங்க கர்த்தர் அனுதினமும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் இணைந்து கொள்கிறோம். ராஜா, பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே கர்த்தர் அவர்களுடைய வல்லமையினாலே நிரப்பும், உம்முடைய பரிசுத்தத்தினாலே நிரப்பும், உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும். என்ன தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து உடைய சமூகத்திலே வருகிறார்களோ அதை கர்த்தர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல புதிதாய் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிறவர்களும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருகவும், அன்புக்கு இலக்கணமாய் அவர்கள் குடும்பத்தை கட்டிச் செல்லவும் கர்த்தர் அனுதினமும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேறு எந்த தேவையோடாவது இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளையும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருடைய அவசரங்களுக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் நிறைவாய் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வானொலி நேயர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 8 முதலாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பூமியின் மீது ஜலப்பிரளயம் எவ்வாறு பெருக்கெடுத்தது என்பதை குறித்த குறிப்புகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அது எவ்வாறு வடிந்து சென்றது என்பதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அடுத்ததாக, தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரே நாள் இரவிலே நடந்துவிட்ட காரியம் அல்ல. ஜலப்பிரளயம் பெருக்கெடுக்க 150 ஆனது. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 8 நாம் வாசிக்கிறது போல 3 150 பின்பு ஜலம் வடிந்தது என்றும் பார்க்கிறோம். அப்படி என்றால் இப்பொழுது நாம் காண்கிற, நாம் கேள்விப்படுகிற வெள்ளங்களை விட இது மிகவும் பெரியது என்பதை அறிந்து கொள்கிறோம். வசனங்கள் 5-6 பாருங்கள். 10 மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10 முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து. ஜலப்பிரளயத்தின் முடிவிற்கு இது ஆரம்பம் என்றுதான் சொல்ல முடியும். அடுத்ததாக நோவா என்ன செய்தார் என்று கவனித்து பாருங்கள். 7-8 வசனங்கள். ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றிப்போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், நோவா பறவைகளை கவனிக்கிறவராக ஆகிவிட்டார் என்று சொல்லலாம். அவர் இந்த காகத்தையும் புறாவையும் வெளியே பறக்க விட்டு அதை கவனித்துக் கொண்டிருந்தார். வசனங்கள் 9-12 வரை பாருங்கள். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான். பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இந்த காகமும் புறாவும் பறக்க விடப்பட்ட கதையிலே நாம் ஒரு சிறந்த ஆவிக்குரிய பாடத்தை காண முடியும். நோவா பேழையிலே ஒரு வருடத்திற்கு மேலாக இருந்த பின்னர் காகத்தை வெளியே அனுப்பினார். அது போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. ஆனால் புறா சென்று திரும்புகிறதாயிருந்தது. ஒரு ஒலிவ மரத்தின் இலையை அது கொண்டும் வந்தது. புறாவும் ஒலிவ இலையும் சமாதானத்தை குறிக்கிறதாக சொல்வார்கள். அது அவ்வளவு சரியானதாக இல்லை. புறா திரும்பி வராமலேயே இருந்தது என்பதே நியாய தீர்ப்பு முடிவடைந்து விட்டது, பூமிக்கு சமாதானம் திரும்பி விட்டது என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. அதேபோல மனிதன் இந்த பேழையை விட்டு வெளியேறும் பொழுது முன்னர் எப்படி இருந்தானோ அதே சுபாவத்தோட காணப்பட்டான் என்பதை நாம் அறிகிறோம். ஆதாமின் குமாரர்களுக்கு இருந்த அதே தன்மை. முதலில் பூமியிலே ஜலப்பிரளயம் வருவதற்கு தேவனை கோபப்படுத்திய அதே தன்மை. ஜலப்பிரளயத்திற்கு பின்பும் மனிதனுடைய சுபாவத்திலே அவ்வளவு முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதை நாம் பின்வரும் பகுதியிலே பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல இந்த வசனத்திலே சிறந்த ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. நோவா இங்கே பறவையை கவனிப்பதிலே ஈடுபட்டிருந்தார். அவர் முதலாவது காகத்தை பறக்க விட்டிருந்தார். ஆனால் காகம் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. ஏன்? நாம் அறிந்தது போல காகம் மாம்ச பட்சணியாய் இருக்கிறது. அந்த ஜலப்பிரளயத்தின் பொழுது அநேக இறந்த மிருகங்களின் உடல்கள் மிதந்து கொண்டிருந்திருக்கும். இவற்றை உண்ணவே காகங்கள் விரும்பும். உண்மையில் அது விருந்து உண்கிறதற்கு சிறந்த வேளையாக அதற்கு இருந்தது. காகம் சுத்தமல்லாத பறவைகளின் பட்டியலிலே வருகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் புறாவானது சுத்தமான பறவைகளின் பட்டியலிலே வருகிறது. நோவா சுத்தமானவற்றையும் சுத்தமல்லாதவற்றையும் பேழைக்குள்ளே வைத்திருந்தார் என்பதை வேதத்திலே பார்க்கிறோம். புறாவானது வீட்டு பறவையாக இருந்தபடியினாலே அது செய்தியை திரும்ப கொண்டு வந்தது. புறா இரண்டாவது முறை திரும்ப வந்தபொழுது பறவைகளை கவனித்துக் கொண்டிருந்த நோவா வெட்டான் தரையானது தோன்ற ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டார். மூன்றாவது முறை புறா திரும்பி வராததினாலே ஜலத்தினால் வந்த தேவ நியாய தீர்ப்பு கடந்து போய்விட்டது என்பதையும் நோவா உறுதி செய்து கொண்டார். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல வேதத்தின் சிறந்த சத்தியங்கள் ஆதியாமத்திலேயே துளிர் விட்டிருக்கிறது. விசுவாசிகள் இரண்டு சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. பழைய மற்றும் புதிய சுபாவம். 2 கொரிந்தியர் 5:17 வசனத்திலே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். சுத்தமானதும் சுத்தமல்லாததும் உண்டாக காணப்படுகிறது. விசுவாசிகளான உங்களுக்கும் எனக்கும் இந்த இரண்டு சுபாவங்களும் காணப்படுகின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 3:6 வசனத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலும் ரோமர் 7:18 வசனத்திலே, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். இந்த இரண்டு சுபாவங்களுக்கும் இடையே காணப்படுகிற போராட்டத்தை குறித்து பவுல் பேசுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் பழைய புதிய சுபாவங்களுக்கு இடையே போராட்டம் காணப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. காகமானது நியாயம் தீர்க்கப்பட்ட உலகத்திற்குள்ளே சென்று விட்டது. அதற்கு இறந்த மிருகங்களின் உடல்களே உணவாகையால் அதை உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அது அங்கும் இங்கும் போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. இதுவே நம்முடைய பழைய சுபாவத்தை பற்றிய சரியான ஓவியம். காகத்தைப் போலவே நம்முடைய பழைய சுபாவம் இருக்கிறது. இந்த உலகத்தின் பொருட்களை நேசித்து அதிலே விருந்து அனுபவிக்க அது விரும்புகிறது. இதன் காரணமாகத்தான் அநேகர் ஆலயத்திற்கு வருவதை கூட நிறுத்திவிட்டு தங்கள் மாம்ச விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். பொழுதுபோக்கு அம்சங்களிலேயும் இச்சைகளிலேயும் ஈடுபட்டு ஆவிக்குரிய காரியங்களை பின்னாக தள்ளுகிறார்கள். புறாவானது நியாயம் தீர்க்கப்பட்ட உலகத்திற்குள்ளேதான் சென்றது. ஆனால் அது அதில் ஓய்வை பெறவில்லை, திருப்தி அடையவில்லை. ஆகவே பேழைக்கு திரும்ப வந்தது. இந்த புறா உலகத்திலே வாழ்கின்ற விசுவாசிகளை குறிக்கிறது. பழைய காகம் உலகத்திற்குள்ளே சென்று அதை நேசித்தது. அது மரித்த உடல்களை பார்த்தபொழுது 1000 வருட அரசாட்சியே வந்துவிட்டது போல இருந்திருக்கும். நாம் ஒன்றை இவ்வாறு பார்க்கிறோம் என்பதே காரியம். தேவன் எதை சரியென்று சொல்கிறாரோ அதுதான் சரியானது. அவர் எதை தவறு என்று சொல்கிறாரோ அது தவறானதே. 1 யோவான் 2:15 விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் இதை பயன்படுத்த வேண்டும், ஆனால் இதை தவறாக உபயோகிக்கக்கூடாது. நாம் உலகத்திலே அன்பு கூர்ந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே அழிந்து போகும் ஆத்மாக்களை நேசித்து அவர்களை மீட்பரண்டை வழிநடத்த பிரயாசப்பட வேண்டும். உலகத்திற்கு தேவ வார்த்தையை கொடுக்க நாம் பாடுபட வேண்டும். நம்முடைய கர்த்தர் மார்க்கெழுந்த சுவிசேஷம் 16:15 என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்கிறார். நாம் இந்த உலகத்திலே இந்த வேலையை கவனமாக செய்து தேவனுடைய வார்த்தையை அநேகருக்கு கொடுக்க வேண்டும். இதுவே முக்கியமானது. இந்த புறாவானது தான் எந்த விதமான உலகத்திலே இருக்கிறோம் என்பதை அறிந்து அதில் ஓய்வை பெறாமல் இருந்தது. அதற்கு ஓய்வு இளைப்பாறுதல் பேழையில் மட்டுமே இருக்கிறது. அங்கேயே சென்று இளைப்பாறுதல் கண்டது. அருமையானவர்களே, உங்கள் உள்ளம் இளைப்பாறுதல் என்று இருக்கிறதா? தவிப்புடன் காணப்படுகிறீர்களா? உங்கள் இளைப்பாறுதல் கிறிஸ்துவாகிய பேழையிலேதான் இருக்கிறது. அவரிடம் வந்து அந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட பறவையாக இருக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு காகமா அல்லது புறாவா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு 2 சுபாவமும் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த சுபாவத்திலே வாழ்கிறீர்கள்? புதிய சுபாவத்திலா, பழைய சுபாவத்திலா? நீங்கள் தேவனுடைய காரியங்களை விரும்புகிறீர்களா, இல்லையென்றால் உலகத்தின் காரியங்களிலேயும் சிற்றின்பங்களிலேயும் நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 8:13 வருவோம். அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. மழை பெய்ய ஆரம்பித்து அது வடிந்து முடியும் பொழுது 1 வருடத்திற்கும் மேலான நாட்கள் ஆகியிருந்தது. மேலும் இந்த ஜலப்பிரளயம் உலகம் முழுவதும் இருந்ததாகவே வேதம் நமக்கு உறுதியாய் கூறுகிறது. ஒரு நீச்சல் குளத்தை மட்டும் நிரப்புகிறதாக அது இருக்கவில்லை. மேலும் ஜலப்பிரளயத்தை பற்றிய மற்ற கண்டுபிடிப்புகள் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. டாக்டர் ஜே இ ஷெல்லி என்பவர் தன்னுடைய புஸ்தகத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். இந்த ஜலப்பிரளயம் உலகம் முழுவதிலும் இருந்தது என்பது இவருடைய கருத்து. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டையும் நம் முன் வைக்கிறார். யானை போன்ற பெரிய அழிந்து போன மிருகம் தூந்திரா சைபீரியாவில் உள்ள உறைந்து போன வண்டல் மண்ணிற்கு கீழாக மூழ்கி கிடக்கின்றன. கனடா மற்றும் வடக்கு அலாங்கா ஆசிய கண்டம் பகுதிகளிலேயும் இவை காணப்படுகின்றன. இவை நீரால் நிரம்பியுள்ள சதுப்பு நிலத்தில் அல்ல, உயர்ந்த மேட்டு பகுதியிலே 1000கணக்கான எண்ணிக்கைகளிலே அழிந்திருக்கின்றன என்று சொல்கிறார். மேலும் இந்த யானை போன்ற மிருகங்கள் சோதித்து பார்க்கப்பட்ட பொழுது அவை மூழ்கி போனவை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார். வடக்கு நோக்கி செல்ல செல்ல அவைகள் அதிகம் அழிந்திருக்கிறதையும் காண முடியும். வெள்ளை கடலின் தீவுகளின் மலையிலும் ஆர்டிக் வளைவு பகுதிகளின் உள்பக்கத்திலும் இதன் எலும்புகள் மற்ற விலங்குகளான நீண்ட கோரைப்பற்கள் கொண்ட பூனை போன்ற பாலூட்டி, கரடி, எருது, ஆடு போன்ற ஒரு மிருகமும், மேலும் மரக்கட்டைகளோடு நிலத்திலே வேர்விட்டுள்ள மரங்களோடு கலந்து அமிழ்ந்து காணப்படுகின்றன. இப்பொழுது 1000கணக்கான மைல்களுக்கு மரங்கள் இந்த பகுதியிலே காணப்படவில்லை. இதன் வயிற்றிற்குள் பைன் மற்றும் சிவப்பு வெள்ளை வண்ணங்கள் கொண்ட புதிர் செடியின் கிளைகள் போன்றவை காணப்படுகின்றன. இந்த வண்டல் மண் படிவு மென்மையாக இருக்கும்பொழுது இந்த பெரிய யானைகள் உயிரோடு மூழ்கியிருக்கின்றன. பின்னர் இந்த வண்டல் மண் படிவுகள் கட்டியாக உறைந்திருக்கிறது. அவை பிறகு மென்மையாகவே இல்லை. அவை சிதைவடைந்ததற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. லண்டன் துறைமுகத்திலிருந்து இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் என்ற அமைப்பு இந்த பெரிய யானையின் தலையையும் தும்பிக்கையையும் வாங்கியது. இந்த தலை உண்மையான ரோமத்தால் மூடியதாக, சிதைந்து போகாததாக அப்படியே காணப்படுகிறது என்கிறார். எனவே இவை அந்த ஜலப்பிரளயத்தில் மூழ்கியவை என்றும், இந்த ஜலப்பிரளயம் உலகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது என்றும் இதனால் அறிகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இன்னமும் இதை குறித்து சந்தேகம் வருமென்றால், அது உலகளவிலே நடைபெற்ற ஒன்றுதான் என்று அடுத்து வரும் வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கவனியங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8:18-19. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து நாம் தேவன் நோவாவோட உடன்படிக்கை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான உடன்படிக்கையாகும். அடுத்த அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் நோவாவோட மாத்திரமல்ல, மனித குலத்தோடும் இந்த உடன்படிக்கையை செய்தார் என்று நாம் சொல்லலாம். இன்று வாழும் மனுக்குலத்திற்கும் இது பொருந்தும். சரி, 20 பாருங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடும் சுத்தமில்லாத மிருகங்களில் 1 ஜோடும் நோவா ஏன் எடுத்தார் என்பது இப்பொழுது புரிகிறதா? ஏனென்றால் அவர் சுத்தமானவற்றிலே தேவனுக்கு பலி செலுத்தப் போகிறார். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்தவுடன் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவருக்கு பலி செலுத்தியதுதான். இந்த தகன பலி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. இது தேவன் அங்கீகரிக்கும் வண்ணமாகவும் அவரை துதிக்கும் வண்ணமாகவும் செலுத்தப்பட்டது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது என்பதற்கு சந்தேகமில்லை. வசனம் 21 பாருங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. இது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் சிறு வயதை, உங்கள் வாலிப வயதை சற்றே நினைத்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாயிருந்ததா இல்லையா? இன்றைய நாட்களில் உள்ள வாலிப சகோதர சகோதரிகளை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு தீமையான வழிகளில் செல்கிறார்கள் என்பதை கவனித்தீர்களா? அவர்கள் அன்று போலவே இன்றும் பொல்லாத சிந்தனையோடு பொல்லாத வழிகளிலே செல்கிறார்கள் என்பதை நாம் அறியலாம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது இன்று மட்டுமல்ல, அன்றிலிருந்தே அப்படித்தான் இருக்கிறது. இதை அன்றே வேதம் தெளிவுபட கூறியுள்ளது. ஆதியாகமம் 8:22 வாசிக்கிறேன். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த ஜலப்பிரளயமானது மிகவும் பெரிதாக இருந்தபடியினாலே அது பூமியை சாய்வுற செய்துவிட்டது என்று கருதப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிறபடி பூமியானது அதன் அச்சில் நேராக இருக்கவில்லை. நாம் மத்திய பகுதியிலிருந்து தள்ளி இருக்கிறோம். நாம் இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கும் மையத்திலிருந்து காந்த மையம் வேறுபட்டதாக இருக்கிறது. இது ஜலப்பிரளயத்தினால் உண்டானது என்று நம்பப்படுகிறது. பூமி இவ்வாறு சுழல்வதால்தான் நமக்கு கால மாற்றங்கள் உண்டாகின்றது. நாம் ஒரு பம்பரத்தை சுற்றி விடும்பொழுது அது சிறிது நேரத்திற்குள்ளாக தள்ளாடிக்கொண்டே சுற்றுவதை பார்க்கிறோம். அவ்வாறே இன்று பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு கால மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக மனிதன் 3 விதமான காரியங்களை உடையவனாயிருந்தான். ஒன்று, அவன் தேவனுக்கு எதிரான கலகத்தை செய்தான். அது உணரப்பட்டது, அது வெளியரங்கமானது. இரண்டாவதாக, தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு மனிதனால் மறுக்கப்பட்டது. நோவாவின் சாட்சி அவர்களை சென்று எட்டவில்லை. மூன்றாவதாக, மனம் திரும்புதலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் ஒருவருமே தேவனிடத்திலே மனம் திரும்பவில்லை. தேவன் கொடுத்த அடைக்கலத்தை மனிதன் மறுத்துவிட்டான். 120 ஆண்டுகளாக நோவா எந்த ஒரு மனம் திரும்பியவர்களையும் காணவில்லை. இந்த மூன்றும் அன்றைய நாட்களிலே வாழ்ந்த மனிதர்களிடத்திலே காணப்பட்டது. அவர்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அவர்கள் வெளிப்பாட்டை புறக்கணித்து தள்ளினார்கள். அவர்கள் மனம் திரும்பாதவர்களாக காணப்பட்டார்கள். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்தபோது அவர் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றவராக காணப்பட்டார். ஆதாம் முன்பு பெற்றிருந்த மனுக்குலத்தின் தலைவன் என்ற அதே இடத்தை இப்பொழுது நோவா பெற்றவராய் காணப்படுகிறார். நாம் ஆதாமிற்கு சொந்தமான சந்ததி என்று சொல்லப்பட்டாலும் நாம் அதைவிட நோவாவிற்கே மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர்கள். ஒரு விதத்திலே நோவாவே நம் எல்லாருக்கும் தந்தையாவார். நாம் இப்பொழுது ஆவியாமும் 9 அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். நாம் இப்பொழுது புதியதொரு ஆரம்பத்திற்குள்ளாக வருகிறோம். இது மிகவும் புரட்சிகரமான ஆரம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலாது. மனிதனுடைய மனசாட்சியின் காலம் நிறைவுறுகிறது. இப்பொழுது தேவன் மனிதனை அரசாங்கத்தின் கீழே கொண்டு வருகிறார். அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும். தேவன் நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, தேவன் நோவாவோடே உடன்படிக்கை செய்து கொண்டது அவரோடே மட்டுமல்ல, என்னோடும் உங்களோடும் தான் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் மனுக்குலம் அனைத்தோடும் இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஆதியாகமம் 9:1 பாருங்கள். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கே புதிய அறிவுரைகளையும் ஏற்பாடுகளையும் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நிரப்புங்கள் என்ற வார்த்தை முக்கியமானது, அர்த்தமுள்ளது. ஏனென்றால் ஜலப்பிரளயத்திற்கு முன்பும் நாகரீகம் இருந்தது, இப்பொழுதும் இந்த ஜலப்பிரளயத்திற்கு பின்பும் நாகரீகம் இருக்கப் போகிறது. நோவா செய்ய வேண்டுமென்று முதலாவதாக தேவன் சொன்ன காரியம் என்ன என்று கவனித்து பார்த்தீர்களா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்பொழுது ஜனப்பெருக்கம் தேவையானதாயிருந்தது. அந்தைய காலகட்டத்திலே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் மட்டுமே அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலேயே தேவன் அவர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக சொன்னார். அருமையானவர்களே, தேவன் நோவாவோட உடன்படிக்கை செய்து கொள்கிறதை இங்கே பார்க்கிறோம். அவர் நம்மோட இன்றும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களோடும் கூட தனிப்பட்ட உடன்படிக்கையை பண்ணியிருப்பார். அவர் ஒவ்வொருவரையும் குறித்து தனிப்பட்ட சித்தமுடையவராக இருக்கிறார். அதற்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை செய்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களை அவர் பலிபீடத்திலே வைக்கும் பொழுது, அவர் உங்களோடும் உடன்படிக்கை செய்து உங்களுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அவர் கூறிய காரியங்களை அப்படியே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
நிகழ்ச்சி கேட்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442225627, மற்றும் ஒரு எண் 9585460406.
நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16. ஏசாயா 51:16.